புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல் கிடைக்கிறது இல்ல. இனிமே யாருமே கவலையப்பட வேண்டாம், நம்மளுடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுறது, எந்த வகையான பாடக்குறிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மக்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிற வகையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக உன்னால் முடியும் என்ற நிகழ்ச்சி ஒளிபெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக பழனி ஸ்ரீ சுப்பிரமணிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பேராசிரியர் இளையராஜா கண்ணன் அவர்கள் உங்களுடன் உரையாடுவார். நேயர்கள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த TNPSC இப்ப நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. எங்க போய் அணுகிறது, எப்படி இந்த பாடங்களை படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு. இந்த TNPSC-னா என்ன, உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்கலாம் சார்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது வந்து இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சர்வீஸ் கமிஷன், அதாவது பணியாளர் தேர்வாணையம். 1929 ஆரம்பிக்கப்பட்டது. மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மதராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாடி வந்த எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இதை பின்பற்றி மட்டும்தான் ஆரம்பித்தாங்க. இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட முக்கியமான பணி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பணியாளர்களை தேர்வு செய்யறது வந்து முக்கிய பணியாக இருக்கு. அது இல்லாம 2-3 பணிகள் இருக்கு. என்ன பணிகள்லாம் அப்படின்னா, அவங்க துறை தேர்வு செய்து பணியில சேர்றாங்க. பணியில சேர்ந்தனே அவங்களோட ப்ரொமோஷன் சொல்லுவார், அந்த பதவி உயர், அதற்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் துறை தேர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த துறை தேர்வுகளை நடத்துறது வந்து பீரியடிக்கு நடக்கும், 6 மாசத்துக்கு ஒரு தடவை நடத்திட்டே இருக்காங்க. அந்த துறை தேர்வுகளை எல்லாத்தையுமே நடத்துறது வந்து TNPSC தான். அதுக்கப்புறம் வந்து தேர்வுகளான வழிமுறைகள் என்னென்ன, அப்ளிகேஷன் வாங்குறதுல இருந்து அப்புறம் வந்து அதோட சிலபஸ், அதாவது பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதுல இருந்து அத்தனை பணிகளையுமே TNPSC மேற்கொள்ளுது. இது இல்லாம தமிழ்நாடு குடிமைப்பணி ஒழுங்குமுறை மற்றும் அந்த ஆலோசனைகளை வந்து சொல்லுங்க. ஏதாவது யாராவது ஒருத்தர் அரசு பணியாளர்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா, அந்த குற்றச்சாட்டுகளுக்கான இதை வந்து இவங்க TNPSC தான் அனுப்புவாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை எழுதி அனுப்புவாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஆலோசனை கூறும் அமைப்பு, அந்த இதுக்கு வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் அவங்க பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கும், அதாவது அரசு வந்து முடிவெடுக்கும். ஸோ இது இந்த பணியை வந்து பண்ணி. இதை தவிர என்னன்னா, ஆண்டறிக்கைன்னு ஒன்று சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பாங்க. இந்த வருஷத்துல வந்து எத்தனை பணியாளர்கள் வந்து தேர்வு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஆண்டறிக்கையை வந்து சட்டமன்றத்துல இருந்து வருடம் வருடம் வந்து TNPSC வந்து சமர்ப்பிச்சு. இதுதான் வந்து TNPSC-யோட முக்கிய பணிகள் அப்படிங்கிறது வந்து இது.
ஓகே சார், ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இப்போ பல தேர்வு நிலைகள் வந்து இருக்கு, ஆனா எல்லாருமே TNPSC-யை மட்டும் குறிப்பா தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம்?
இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அப்படின்னா, TNPSC வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியான தேர்வு. ஏன், காரணம் என்ன அப்படின்னா, தமிழுக்கு வந்து மிக இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக, முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகம். கேள்வி 200 கேள்வியும் தமிழில் தான் இருக்கும், ஆனால் 100 கேள்விகள் தமிழ் சார்ந்து இருக்கும். தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம், உரைநடை, தேசிய தலைவர்கள், தமிழ்நாட்டுக்கு உழைத்தவர்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இதை பற்றியான கேள்விகளாகவே இருக்கும். இது எல்லாமே 6-12 வரை தமிழ் புத்தகத்திலிருந்து மட்டுமே கேட்கும். அதனால வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து இந்த தேர்வு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால தான் வந்து எல்லா பேரும் TNPSC விரும்புறது. அப்புறம் இன்னொன்று வந்து நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் மார்க் வந்து மைனஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் மார்க் ஒரு நீங்கள் 3 கேள்விகளுக்கு வந்து தவறாக விடையளிச்சிங்க அப்படின்னா 6 மார்க்கோ, இல்லை 4 கேள்விகளுக்கு வந்து 4 மார்க்கோ, இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் அப்படின்னு மீதி எல்லா இது இருக்கும். மத்திய அரசு தேர்வாணையம் நடத்துறது எல்லாத்துலேயுமே இதுல வந்து மைனஸ் மார்க் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும். இதுவரையும் வந்து தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துற எந்தவித தேர்வுகளுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க், மைனஸ் மார்க் இல்லை. நீங்க என்ன மதிப்பெண் எழுதுறீங்க எழுதலாம், நீங்க 100 மார்க் எழுதுங்க 100 மார்க் அப்படி எழுதலாம், தவறானா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கான புத்தகங்கள் நீங்க தேடி அலையவே வேண்டாம், எந்த இதுமே வேண்டாம். 6-12 வரைக்கும் இருக்கிற புத்தகங்களை படித்தாவே போதும். அதுல இருந்துதான் 200-190 கேள்விகளுக்கு மேல வந்து அதுல இருந்து தான் வரும். கொஞ்சம் மட்டும் வெளியில போகலாம், அதுவும் வந்து பெருசா வெளியில போகாது. அது வந்து தினத்தை நாளிதழ்களில் வந்து டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 10 மார்க்குமே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து சொந்த ஊரிலேயே தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நீங்க உங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மூலையில போட்டாலும் ஒரு 2-3 வருடங்கள்ல வந்து நீங்க உங்க சொந்த ஊருக்கு வாங்கிட்டு போல. சொந்த ஊரு இல்லை அல்ல அப்படின்னா பக்கத்து ஊர் பக்கத்து கிராம நகரங்களில் வந்து இப்போ அதாவது டெய்லியும் வீட்டுல இருந்து போயிட்டு வர்ற மாதிரி ஒரு பணி வந்து ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்ல சம்பளம் தமிழகத்துல வந்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சமூகத்திலோட நல்ல அந்தஸ்து. ஒரு ஒரு மாணவன் வந்து 10வது 12வது படித்த மாணவன் 18 வயசு நிரம்பி இருக்கு அப்படின்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதி விஇஓ ஆகிட்டாருன்னா விஇஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ற அப்படின்னா இந்த 10th குவாலிஃபிகேஷன் போகும். அப்படின்னா அது சமூகத்துல எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும். அதனால சமூகத்திலோட நல்ல அது மாதிரி தமிழக அரசு வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அதாவது வந்து PSTM சொல்லுவாங்க பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் சொல்லுவாங்க. இதனால இடஒதுக்கீடு வேற கொடுக்கும். தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப மிகவும் பயனடைவாங்க. தமிழகம் வந்து வந்து சமூக நீதியின் தாயகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனால வந்து என்ன இடஒதுக்கீடு வந்து அதிகமா இருக்கு. வயது வரம்பு அதே மாதிரி வயது வரம்பு வந்து அது வயது வரம்புவே இல்லை. 90% வேலைகளுக்கு வயது வரம்பு இல்லை. வயது வரம்பு இல்லை அப்படின்னா நான் சொல்றது வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில வந்து இருக்கிறவங்களுக்கு வயது வரம்பு இல்லை. ஓசின்னு சொல்லுவாங்க அதர் கேஸ்ட் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து வயது வரம்பு இருக்கு. 90% வேலைகளுக்கு வயது வரம்பு அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு வயது வரம்பு இல்லை. ஸோ இது மாதிரியான காரணங்கள்னாலதான் வந்து நமது தமிழக மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து TNPSC தேர்வுகளை வந்து எழுதுறாங்க. போன முறை வந்து குரூப் 4 தேர்வுகளே கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. 18,50,000 பேர் எழுதினாங்க. ஸோ இது மாதிரி வந்து அதிகமான மாணவர்கள் எழுதுறதும் இதுதான். ஒரு மாநில தேர்வு எழுதுறது வந்து நான் தமிழகத்துல தான் அதிகம். 200 மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள் கண்டிப்பாக தமிழ் தமிழ் அதாவது 50% வந்து தமிழுக்கு முக்கியத்துவம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தமிழ் இலக்கியம் இலக்கணம் அந்த தலைவர்கள் சமூக இயக்கங்கள் இதை பத்தியான கேள்விகள் வந்து மீதி 100 மதிப்பெண்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா 25 மதிப்பெண்கள் வந்து கணக்கு அதாவது திறனறிவுன்னு சொல்லுவாங்க அது அது வந்துடும் அந்த இது வந்துடும். மீதி 75 மதிப்பெண்கள் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் அதுக்கப்புறம் வந்து குடிமையியல் வரலாறு பொருளியல் இது இது சார்ந்த கேள்விகள் அனைத்தையும் வந்து ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு அப்படின்னு வந்து வகைப்படுத்துறாங்க. இந்த 75 மதிப்பெண்களும் அந்த அந்த வகையில வந்து கொண்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு பொதுவான இது ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் ஒவ்வொரு மாறுபடும் இந்த கேள்விகளோட இது வந்து மாறுபடும். அறிவியல் பாடப்புத்தகம் சமூக அறிவியல் பாடப்புத்தகம் கணக்கு பாடப்புத்தகம் இந்த அனைத்து பாடப்புத்தகங்களையும் 10வது வரைக்கும் 11வது 12வது வகையான புத்தகங்கள்ல வந்து சில அதாவது அந்த சிலபஸ் பாடத்திட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்திட்டத்துக்கு தகுந்து சில பகுதிகளை வந்து நீங்க 11வது 12வதுல கண்டிப்பாக படிக்க வேண்டும். பொருளியல் சில பாடங்கள் படிக்க வேண்டும். வரலாறு வந்து 11வது பாடம் முழுவதும் படிக்க வேண்டும். 12வது பாடத்தில் சில பகுதிகள் வந்து உங்களோட பாடத்திட்டத்தில் இல்லை அதை படிக்க தேவையில்லை. அதே மாதிரி வந்து இது இல்லாம வந்து அரசியல் அறிவியல்னு சொல்லிட்டு ஒரு சில பள்ளிகள்ல மட்டும் அரசியல் அறிவியல்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கு. அந்த பாடத்திட்டம் வந்து ஆன்லைன்ல கூட அந்த புத்தகம் இருக்கு. தமிழ்நாடு அரசு போட்ட புத்தகம் இருக்கு அரசியல் அறிவியல்னு சொல்லி. அது வந்து நீங்க குடிமையல் படிக்கிறப்ப அந்த புத்தகத்தையும் சேர்த்து படிக்கும். அப்புறம் வந்து அறவியல்னு ஒரு புத்தகம் இருக்கு. தமிழ்நாடு அரசு போடுற அறவியல்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த அறவியல்ங்கிற புத்தகமே வந்து உங்க பாடத்திட்டத்துல வந்து கொஞ்சம் பகுதி இருக்கு. எல்லா பகுதியும் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு சில ஒரு 5-6 பாடங்கள் இருக்கு. அதுவுமே வந்து தமிழ்நாடு அரசு பாடல் நிறுவனம் அந்தந்த புத்தகத்தையெல்லாம் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இ-சேவை சென்டர்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து இ-சேவை மையம் இ-சேவை மையத்தில் போய் நீங்க வந்து பணத்தை கட்டினா உங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க வீட்டுக்கே வந்துடும் அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா புக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய வகையில தான் வந்து தமிழக அரசு செஞ்சிருக்கு. இதை படிக்கணும். இது இல்லாம என்ன படிக்கணும்னா சார் கணக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து எனக்கு கணக்கு வந்து ரொம்ப கஷ்டமா கணக்கு கஷ்டப்படவே வேண்டாம். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற கணக்குகள் தான் வரும். ஸோ அந்த 6வதுல இருந்து நீங்க 6வது கண்டிப்பாக நீங்க 10வது படிச்சு 6வது படிச்சிருக்கீங்க 7வது எல்லாமே படிச்சிருக்கீங்க எல்லா கணக்குகளையும் போட்டிருப்பீங்க. அதனால வந்து கணக்கு வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்துடும். இதுதான் வந்து பாடக்குறிப்புகளை பத்தி ஒரு சிறிய விளக்கம். இன்னும் நம்ம அந்த குரூப் ஃபோரை பத்தி பாக்குறப்ப இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஒவ்வொரு இயற்பியல இருந்து எத்தனை மதிப்பெண்கள்ல இருந்து கொஸ்டின் வருது, அப்புறம் வந்து வேதியில இருந்து எவ்வளவு எடுக்கிறாங்க, உயிரியில இருந்து பழைய இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிசி தேர்வுகளை வச்சு ஒரு அனலைஸ் நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி வர்ற இதுல நம்ம
ஓகே சார். இப்போ தேர்வு எழுதுறதுக்கு என்ன வகையான வயது வரம்பு தகுதி வேணும் சார்?
வயது வரம்பு வந்து இருக்காங்க, அதான் வயது வரம்பு கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா வயது வரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க. குரூப் ஒன் வயதுலாம் வந்து 37 வயது இருந்துச்சு. அதே மாதிரி வந்து குரூப் ஒன் 1A 1B 1C அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்புறம் குரூப் 2 குரூப் 2A ஒரு கேட்டகரி இருக்கு, குரூப் 7A 7B ஒரு கேட்டகரி இருக்கு, குரூப் 8 ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வேறு வேறு பதவிகள், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வயது வரம்பு இருக்கு, கல்வி தகுதிகள் இருக்கு. நான் காமனா சொல்ல போற கல்வி தகுதி குரூப் 1 அப்படின்னா ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா போதும். குரூப் 4 அப்படின்னு சொன்னா ஒரு 10th முடித்திருந்தா போதும். 12th படித்திருந்த வந்து அது வந்து கல்வி தகுதி அதிகமான கல்வி தகுதியாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும். 10th அப்புறம் டிகிரி அப்புறம் வந்து அதாவது இளநிலை அப்புறம் முதுநிலை படிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்.
ஓகே சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ எவ்வளவு நேரம் வந்து இந்த தேர்வு நடக்குது சார்? ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு நேரத்தோட அடிப்படையில் தான் நடக்கும். இந்த தேர்வு வந்து எவ்வளவு நேரங்கள் நடக்கும்?
அது தேர்வு முறைகளை பொறுத்துமா. இப்போ குரூப் ஒன்னுக்கு வந்து ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு நடத்துவாங்க. முதல்நிலை தேர்வு வந்து 3 மணி நேரம் தான், எல்லா முதல்நிலை தேர்வுகளுமே 3 மணி நேரம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, முதல்நிலை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல 4-5 எக்ஸாம் இருக்கும் குரூப் ஒன்றுக்கு. ஸோ அது தனித்தனியா நேரம் வந்து வேறுபடும். அதிகமானோர் எழுதுகிறீங்க குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமும் அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் சொல்லக்கூடிய எக்ஸாமும் வந்து 3 மணி நேரம் தான். குரூப் 2 குரூப் 2A வந்து 2 பிரிவுகளாக நடத்தப்படுது. ஒன்று வந்து முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 வந்து தமிழ் க்வெஸ்சன்ஸ் வரும், மீதி 100 வந்து பொது அறிவு, அதாவது 75 வந்து பொது அறிவு, 25 வந்து கணிதம், கணிதத்துல இருந்து மதிப்பெண்கள் கட்டு, இதுல இருந்து அவங்க மெயின்ஸ்னு சொல்லுவாங்க முதன்மை தேர்வுக்கு போவாங்க. இந்த முதன்மை தேர்வும் 3 மணி நேரம் நடக்கும். அந்த முதன்மை தேர்வத்துல வந்து இரண்டு வகையான முதன்மை தேர்வுகள் இருக்கு. ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, கட்டாய தமிழ் தேர்வு. அந்த அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காலையில 3 மணி நேரம் நடக்கும். மதியம் வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது பாடத்திட்டம், அதுக்கு முதன்மை தேர்வுக்கான பாடத்திட்டம் இருக்கும். இது என்ன அறிவியல் சமூக அறிவியல் கணிதமும் வரலாறையும் தவிர மீது எல்லா இதுவும் இருக்கும், பாடத்திட்டமும் இருக்கும். அதில் வந்து ரிட்டன் டைம் எழுதுகிற முறையில் இருக்கும். மற்ற எல்லா முதல்நிலை தேர்வுகளும் வந்து ஓஎம்ஆர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அந்த கொள்குறி வகை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க் பண்ணுற மாதிரி ஏபிசிடி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். முதன்மை தேர்வுகள் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேப்பர் நம்ம எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல, பள்ளியிலையும் கல்லூரிகளிலும் எழுதுறீங்கல்ல, பருவத் தேர்வு எழுதுறீங்கல்ல, அது மாதிரியான தேர்வு முறைகள்
சார். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த தேர்வு குறித்த ஒவ்வொருவருடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக மாணவர்களுடைய பார்வையில் இந்த தேர்வு வந்து எவ்வாறு சார் இருக்கு, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க சார்.
மாணவர்களோட பார்வையில் என்ன எப்படி இருக்குன்னா, எல்லா மாணவர்களும் வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டனம்னு ஒன்று இருக்கும். நம்ம அரசாங்க வேலை வாங்கிடுவோம், சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கனவோட தான் வர்றாங்க. 10th முடித்து ஒரு டிகிரி முடிக்கிற பசங்க தான் அதிகமாக எழுதுறாங்க. அப்போ இப்பொழுது வந்து எல்லாருமே வந்து கல்லூரிக்கு போய் கல்லூரி படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. அது மாதிரி அதிகமான பேர் எழுதுறாங்க. எழுதினாலும் முதல் முயற்சியில தோல்வி அடைஞ்சுன்னு என்ன பண்றாங்க, இது நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. ஸோ அது அந்த மனநிலை வந்து தவறான மனநிலை. முதல் முறையில் எழுத ஏன்னா அப்பதான் முடிச்சிருப்பாங்க, முடிச்சுட்டு அவங்க டைம் ப்ரிப்பேர் பண்ண டைமே இருந்திருக்காது. அவங்க தங்களை தயார்படுத்துவதற்கு வந்து இது இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 12+3 வருடம் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வந்து வேறு தேர்வு முறையை அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. அதாவது மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணதுலேருந்து அவங்க வந்து ரிட்டன் அதாவது ஒரு முதன்மை தேர்வு மாதிரி எழுதியிருப்பாங்க, பேப்பரில் போய் எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொள்குறி வகை அப்படிங்கிறதுனால முதல் முறையாக அவங்க வந்து தேர்வை வந்து அட்டன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதல் முறைங்கிறதுனால கொஞ்சம் பயம், அப்புறம் வந்து அந்த சூழ்நிலை இது எல்லாமே பார்த்து வந்து கொஞ்சம் தவறுகள் நடப்பது இயற்கை தான். ஸோ அதை பார்த்து அந்த முதல் முயற்சியில் அவங்க தோற்றதுக்கு அப்புறம் நான் இது நமக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்ல பல பேர் வந்து இந்த இதை விட்டுட்டு போயிடுறாங்க. இது ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்கல்ல, அறிவிக்கை வந்த தேர்வு அறிவிக்கை வந்த வந்தனே மட்டும் படிப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 4 மாதங்கள் மட்டுமே படிப்பாங்க. அப்படி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றிக்கு ஒரு மிக அருகில போயிட்டு ஒரு 2 மதிப்பெண்கள்லயோ 1 மதிப்பெண்கள்லயோ ஒரு தோல்வி பெறுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 முறை முயற்சி பண்ணிட்டு இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால முடியாது அப்படின்ட்டு வர்றாங்க. ஸோ இந்த இது மாதிரியான தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், நான் எல்லா போட்டித் தேர்வுகளும் தான் சொல்றேன், டிஎன்பிசிங்கிறத மட்டும் சொல்லலாம், எல்லா இந்தியாவில் நடக்கும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே வந்து தொடர் முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப அவசியம். நீங்க வந்து ஒரு முதல் இதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டா அப்படிங்கிறதுனால வந்து நம்மளால முடியாதுங்கிற மனநிலைக்கு வந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும், கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சிறு வழிகாட்டுதலோட நீங்க படிச்சீங்கன்னா போதும், இல்ல ஒரு நான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் போய் படிக்கணுமா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுல எந்த எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு ஈஸியான எக்ஸாம் தான். நீங்க ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் அதெல்லாம் பண்ணணும், ஒரு சின்ன கைடன்ஸ், யாராவது ஒருத்தர் படித்து வேலைக்கு சென்றிருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்ல உங்க நண்பர்களா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வந்து இது மாதிரி படிச்சு வேலைக்கு போறோம், அவங்களோட வழிகாட்டுதலை நீங்க வாங்கிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரம் வேலைக்கு நீங்க போயிடலாம். புதுகை பண்பலை அதை பண்ண போகுது, உங்களோட தேர்வுக்கான அத்தனை வழிகாட்டு முறைகளையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். அந்த குரு போரிய எக்ஸாமுக்காக நான் உங்களை வழிகாட்டுதல் எப்படி படிக்கணும், எந்த எந்த பாடத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்த பாடத்திட்டத்தை வந்து முதலில் படிக்க வேண்டும், எந்த பாடத்திட்டத்தை வந்து லாஸ்ட்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேர்வு வழிகாட்டு முறைகள், எப்படி அப்ளிகேஷனை வந்து நம்ம அப்லோட் பண்றது, இதுக்கான முறைகள் எப்படி இருக்கு. ஏன்னா அப்ளிகேஷனை வந்து நீங்க அப்லோட் பண்றப்ப, அதாவது வந்து நீங்க பூர்த்தி செய்யறப்ப வந்து மிக கவனமாக இருக்கணும், அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் கரெக்டான பதிலை நீங்க கொடுக்கணும். அதுல சிறு தவறு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் போறீங்களா, கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போறப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அதனால பல பேர் வேலை கிடைக்காமலே வந்திருக்காங்க, பாஸ் ஆகி வேலை கிடைக்காமலாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால மிக தெளிவான ஒரு வழிகாட்டு முறை இதை வந்து புதுகை பண்பலை வழங்கும். இனிமேல் வருங்கிறது நீங்க தொடர்ந்து அதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படித்து தேர்வு நல்ல முறையில் அணுகி ஒரு அரசு அதிகாரியா.
சார் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த தேர்வோட அடிப்படையில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது சார்?
தமிழ்நாட்டில் வந்து குறைந்தது வந்து வருடத்திற்கு வந்து 15,000-20,000 காலி பணியிடங்கள் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் மட்டும் வரும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து 15,000-20,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. 12,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் குரு போர்ல மட்டும். வருடம் வருடம் ஒரு 20,000 அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இது இல்லாம வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லுவோம், சீருடை பணியாளர் தேர்வாணையம், அவங்க நடத்துற அதுல வந்து கிட்டத்தட்ட 5,000-10,000 பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறாங்க. இது இல்லாம வந்து TRB சொல்றாங்க, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம், அவங்க இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 அரசு பணியாளர்களை வந்து தேர்வு செய்யறாங்க. அதிகமான பணிகள் நடந்துட்டு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு பீரியாடிக்ல வந்து நமக்கு நடந்துட்டு 2-3 மாதங்கள் ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு தேர்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனோட அவேர்னஸ் இல்லை நமக்கு வந்து, ஸ்டூடெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணா TNPSC மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது, அவங்க வந்து இதுவும் படிச்சிருப்பாங்க, டிகிரி BEd முடிச்சிருப்பாங்க, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாம இது ஒன்னே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த பிஎட் படிச்சிருக்கனால அதை TRB மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த TRB சிலபஸும் TNPSC சிலபஸும் ஓரளவு வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் வரும், எல்லாமே 6வதுலேருந்து 10வது 12வது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஸோ அது கொஞ்சம் மட்டும்தான் மாறும். ஸோ தேர்வு தயாராகவங்க வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இரண்டுக்குமே தயாராகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கவே அப்படின்னா, TNPSC சிலபஸ் வந்து கொஞ்சம் அதிகமான சிலபஸ் தான், தேர்வு முறை வந்து ரொம்ப ஈஸி, அது நல்ல சிலபஸ், ப்ராட் சிலபஸ். நீங்கள் இந்த தேர்வை வந்து நீங்கள் பாடத்திட்டத்தை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது மத்திய அரசு நடத்தும் எல்லா தேர்வுகளும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். SSC சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற தேர்வு, RRB நடத்துகிற தேர்வு, அது வந்து RRBல வந்து உங்களுக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் டெக்னிக்கல் பார்ட் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டெக்னிக்கல் பார்ட் மட்டும் படிக்கணும். அந்த இதை தவிர இது எல்லாருமே இந்த பாடத்திட்டத்தை படிச்சிங்கன்னா அந்த தேர்வை வந்து அட்டன் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ அதிகமான சிலபஸ் தான், இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லா தேர்வுகளையும் எளிமையாக அட்டன் பண்ணலாம்.
ஓகே சார், இப்போ தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
மனம் தளராதீங்க, தொடர்ந்து படிங்க, விடாமுயற்சியோட படிங்க, கண்டிப்பாக உங்களால் வெல்ல முடியும். குரு போர் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்து இன்னும் வர நாட்கள்ல வந்து நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க, அதை பத்தி எல்லா தெளிவான வழிமுறைகளையும் வந்து சொல்றேன், அதன்படி பின்பற்றி வாங்க, கண்டிப்பா உங்களால் வெல்லும். நன்றி.
நேர்களை, இதுவரை TNPSC தேர்வு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ சுப்பிரமணிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் திரு இளையராஜ கண்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எனலும் புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.